यदा सन्निधानं गता मानवा मे भवां बोधिपारं गतास्ते तदैव इति व्यञ्जयं सिन्धुतीरे यास्ते समीडे पवित्रं पराशक्तिपुत्रम्। సుబ్రహ్మణ్య భుజంగ స్తోత్రం. భుజంగమ్మన పాంబు, పాంబు నెలిగిற மாதிரி இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கும் பொழுது அப்படி ஒரு அபிப்பிராயம் வரதுனால இப்படிப்பட்டதான ஸ்தோத்திரங்களுக்கு புஜங்க பிரயாத விருத்தம்னு பேரு. அந்த விருத்தத்துல எழுதினதுனால இதுக்கு புஜங்க ஸ்தோத்திரம்னு பேரு. சுப்பிரமணிய சுவாமி மேல நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு ஆச்சாரியார். அதுல சாதாரணமாக சுப்பிரமணிய சுவாமி தேவாலயங்கள் நீங்க பார்த்தேடையானால் ஒன்னும் மலையில இருக்கு, இல்லைன்னா சமுத்திரக்கரையில இருக்கு. இதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு ஒரு ஊகம் பண்ற மனுஷெல்லாம் இந்த சம்சார சமுத்திரத்துல மூழ்கி இருக்க. சம்சாரம்னா என்னது? சம்ஸ்கிருதத்துல சம்சாரம்னு சொன்னா சம்யக் சரதி சம்சாரா, இங்கும் அங்கும் அலைஞ்சுட்டு இருக்கான். ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வளர்ந்து ஒரு இடத்துல போய் உத்தியோகத்துக்காக ஊரெல்லாம் சுத்தி சுத்தி எங்கேயோ போய் நின்றுட்டு எங்கேயோ இருந்துட்டு இருக்கான். தனக்குன்னு ஒரு இடம் அப்படின்னு இல்லை. பழைய நாட்கள்ல பிரதிஷ்டான்னு சொல்வான், எந்த கிராமத்துல பிறந்தாலும் அங்கே இருப்பான், அவ போறதே இல்லை. எப்பாவது போனா காசிக்கு போயிட்டு வர, அவ்வளவுதான். ஒரே ஜெர்னின்னா காசிக்கு போயிட்டு வருது, அவ்வளவுதான். தீர்த்த யாத்திரைகளை எப்பாவது போறது, மீதி சமயத்துல கிராமத்திலயே இருப்பா. எல்லோருக்கும் அக்னிஹோத்ராதி கர்மாக்கள்னா இருந்தது. காலமே சாயங்காலமா அக்னியை சேவை பண்ணணும், ஏதோ வயல் அவைகள்லாம் இருந்துட்டு இருக்கோம், அதை பார்த்தன அப்படியே இருந்துட்டு இருந்தா. இப்ப அப்படி இல்லையே, எங்கெங்கயோ அலையிறோம் இல்லையா. இந்த அலையறத்துக்குத்தான் சம்சாரம் உள்ளது. இது இங்க மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல போய் இப்படி எத்தனையோ கஷ்டங்கள். அவன் வாழ்க்கையில அவன் எதை அனுபவிக்கணும் எதை அனுபவிக்கப்படாதுங்கிறது தெரியாம கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான். இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு உபமானம் அப்படின்னு சொன்னோமையானால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் இல்லவா? சமுத்திரம்னு சொல்லியிருக்கேன். சமுத்திரத்துக்குள்ள என்னென்ன பிராணிகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது, எத்தனை பிராணிகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. சமுத்திரத்துக்கு ரத்னாகரம்னு பேர், பல ரத்னங்கள் அதுல இருக்கு. ஆனா ரத்னம் இருக்குன்னு மொழி எடுக்க முடியுமா? மேலோடு இல்லையே, ரொம்ப ஆழமான மொழிக வேண்டியிருக்க. எத்தனையோ பிராணிகள் இருக்க, அதுல இருந்து தப்பிச்சுண்டு வரணும். அதுலயும் இந்த சமுத்திரம்னு சொன்னா அதுல காத்து மண்டலங்கள்லாம் இருக்கா, டிப்ரெஷன் சொல்ல பாருங்க. மனுஷியாளுக்கு மட்டும் டிப்ரெஷன் இல்ல, சமுத்திரத்துக்கும் டிப்ரெஷன். அதுவும் பாருங்க, ஏதோ விதமாக சுத்தி சுத்தி சுழட்டி அடிச்சு காத்த, அதனால மழையெல்லாம் பெய்யும்படி பண்றது. பிரகிருதி முழுக்க பயப்படுறது அல்லவா சமுத்திரத்துக்கு இப்படி ஒரு சிரமம் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன. அதுபோல சமுத்திரத்துல நிறைய விஷயங்கள், நிறைய பிராணிகள் இருக்கு, குரூரமான பிராணிகள் இருக்கு, அதே போல நன்மைகளும் இருக்கு. அதே போலயே இந்த லோகத்துல மனுஷாளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் இருக்கு. நல்லதை ஆசைப்பட்டு அதுக்காக ஆசைப்பட்டு கெட்டதெல்லாம் மாட்டிட்டு இருக்கான். இப்படி இந்த சமுத்திரத்துக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடியதான மனுஷாளுக்கு ஒரு பாடம் சொல்லலாம். என்னமா நீங்க அதுல வந்து தப்பிச்சு வெளியில வரலாம், இங்க ஏதாவது வழி உண்டா? ஒரு மனுஷன் எப்படி தனக்கு நமக்கு வந்ததான துன்பங்களை, அவர்தனீயமான துன்பங்களை அதை போக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், போக்க முடியலையே. அதுக்கு வேண்டி உபாயங்கள்லாம் மற்றும் சரீரத்தில் ஏதாவது வியாதி வந்து அதை டாக்டர் கிட்ட போறோம், மனசுக்கு வியாதி வந்து இன்னொரு டாக்டர் கிட்ட போறோம், காசு போறதுன்னா காசுக்காக ஏதோ முயற்சி சம்பாதிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்படி எத்தனையோ பண்ணிட்டு இருக்கோம், இருந்த போதிலும் எல்லாமே ஃபால்ஸ் ஸ்டார்ட். முழுமையாக நம்மளால அது சமாதானம் பண்ண முடியல. ஏதோ இன்னைக்கு ஏதோ சமாதானம் பண்ணினா போல இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் வரதே. இப்படி இருக்கக்கூடியதான இந்த தொல்லைகள்லாம் இதை சரி பண்றதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வழிகள் அப்பப்ப சாந்தியை கொடுக்கறது இருந்ததுன்னா சாஸ்வதமான ஒரு சாந்தியை கொடுக்க மாட்டேங்கிறது அப்படின்னு யோசனை பண்ணி அது வேதங்களை அணுக, அந்த வேதங்கள் சொல்றது. அப்பா உங்க குகைக்குள்ளேயே புத்தி குகைக்குள்ளேயே ஒரு குகன் இருக்க, அவருக்கு குகன் ஏன் பெயர் வச்சேன், குகைக்குள்ள இருக்கிறது. யோ வேதனிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன், உங்க புத்தி குகைக்குள்ள இருக்கார். அவர் குகைக்குள்ள இருந்தா தெரியுமா? தெரிய, வெளியில இருந்தா நம்ம பார்க்கலாம், மறைஞ்சிருந்தா பார்க்க முடியாது. அவர் குகைக்குள்ள இருக்கார், ஆகையால் அவரை பார்க்க முடியல. அவரை நாம் பார்க்கணுமே ஆனால் அவர் எங்க இருக்காரோ அங்கே நாமும் செல்லணும் இல்லையா? குகைக்குள்ள அவர் இருக்கார், நாமும் குகைக்குள்ள போகணும். நம்ம குகைக்குள்ள எப்படி போறது, தெரியாதே போறதுக்கு வழி அப்படின்னா உபனிஷத்தில் சொல்றது. இந்த ஸ்தூல சரீரத்துக்கு அன்னமய கோஷம்னு பேரு, அதுக்குள்ள பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அண்ணா அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம் இருக்கு, அதுக்கும் அப்பாற்பட்டு இருக்கு அப்படி. இதை ஒவ்வொன்றும் தெரிஞ்சுண்டு அதெல்லாம் பொய்யன்னு தெரிஞ்சுண்டு அதை தாண்டி அப்புறம் போறதுங்கிறது சாதாரண மனுஷியாளால முடியுமா? முடியாது. ஆகையால் சாதாரண மனுஷியாளுக்கும் அந்த நிலை வரணுங்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணியிருக்கார், கடற்கரையில இருக்காராம். என்ன சொல்றார், யதாசன் நிதானம் கதா மாணவாமே, மாணவாள் மனுஷியாள் மே சன்னிதானம் கதாக, என்னுடைய சமீபத்துக்கு வந்தாலேயானால், சன்னிதானம்னா சமீபம்னு அர்த்தம், என்னை நினைச்சாலேயானால், என்கிட்ட வந்தாலேயானால் என்ன ஆறது, பவம் போதி பாரம் கதாஸ்தே ததைவா ததைவா, அப்பொழுதே பவ அம்போதி பாரம் சம்சார சமுத்திரம், அதனுடைய கரையை அடைஞ்சு விட்டான். சமுத்திரத்துக்குள்ள மூழ்கி இருந்துட்டான் நினைச்சா, ஆனா இப்ப என்னாச்சு, சமுத்திர கரைக்கு வந்தாச்சு. சமுத்திர கரைக்கு வரணுமே ஆனால் என்ன பண்ணணுமா, பகவான ஸ்மரிக்கணும், சுப்பிரமணிய சுவாமிய நினைக்கணும், அவர் சமீபத்துக்கு போகணும், திருச்செந்தூருக்கு போகணும். யதா சந்நிதானம் கதா மாணவாமே பவம் போதி பாரம் கதாஸ்தே ததைவா, வேற ஒண்ணும் வேண்டாம், பகவான் போய் பாருங்க. அதனாலதான் அவர் சமுத்திர கரையில இருக்கார். எதற்காக கடற்கரையில இருக்க, நீங்க என்ன கிட்ட வந்தாலையானால் எங்க இருக்க, சமுத்திரத்தை தாண்டி கரைக்கு வந்துவிட்டேன். இந்த கரைக்கு வந்துட்டோமையானால் நம்ம இஷ்டமா எங்கேயாவது போகணும். ஜலத்துக்குள்ள இருந்தோமையானால் நமக்கு சுவாதந்திரம் இல்லை, சூழல் இருக்கும், பெரிய பெரிய பிராணிகள்லாம் இருக்கும், அது நம்ம கடித்து விடும், முதலைகள்லாம் கடித்து விடலாம், சுழல்ல மாட்டிக்கலாம் நம்ம, அவைகள்லாம் இல்லை பார்த்தீங்களா. கரையில இருந்தா சில்லுன்னு காத்து வரும், துன்பங்கள் ஒன்றும் இல்லை. அப்படி நீங்க என்கிட்ட வந்தீங்களேனால் சமுத்திர கரையில நான் இருக்கேன், உங்களுடைய பவாம்போதி பாரம், இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடியதான துன்பங்கள் எனக்கூடியதான சமுத்திரத்தினுடைய கரையை தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுறாராம். தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம், தமிழே பவித்ரம், அவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த ஈடேங்கிறது வேதோக்தமான வர அக்னிமேள புரோஹிதம், அந்த ஈடே அக்னியை ஸ்தோத்திரம் பண்றேன். அதே போல சுப்பிரமணிய சுவாமிய ஸ்தோத்திரம் பண்றேன். தமிழே பவித்ரம், அவர் எப்படிப்பட்டவர் சார், பவித்ரம் பாவனகரம், எல்லோரையும் தூய்மையாக்கிறவர். நமக்குள்ள மனுஷியா எல்லோருக்கும் ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம்னு மூணு விதமான மலங்கள் இருக்கு. ஒரு மலம் என்ன, எல்லோருக்கும் ஆணவம் அகங்காரம், நான் தான் மொசத்தி, நான் தான் என்ன பண்றேன், வீட்டுல எல்லா காரியமும் என்னாலதான் நடக்கிறதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா அப்படிதான் நினைக்கிறார், அப்பா அப்படிதான் நினைக்கிறார், குழந்தைகளும் அப்படிதான், குழந்தைன்னு சொல்லணும் இப்ப, குழந்தைன்னு அவனும் அப்படிதான் நினைக்க, நான் இல்லைன்னு அம்மா அப்பா சந்தோஷம் ஏது அப்படிங்கிறார். அப்பா என்ன, நான் காசு கொண்டு வரலன்னா இவாள்லாம் எப்படின்னு, அம்மா இவர் காசு கொண்டா காசு கொண்டு போய் குப்பையில போட சொல்றேன், எப்படி முடியும், வீட்டுல சமைச்சு வேலை வேலைக்கு போட்டாதானே இவாளால் முடியும்னு நினைக்கிறேன். இப்ப என்னாச்சுன்னு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் இருக்கு, ஒரு பகுதி இருக்குங்கிறத மறந்தாச்சு. நான் தான் எல்லாத்துக்கும் வசத்தின்னு ஒவ்வொருவரும் நினைக்கிறேன். அதே போல எனக்கு தான் மற்றவர்கள் சகாயம் பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறேன். இதனால அந்த வம்பு, இதுக்கிற பேரு ஆணவமலம்னு பேரு, அகங்காரம். இவனை கர்வம் வர வர இவனை அணுவாக்கி போடுறது. மனுஷனுக்கு கர்வம் வந்தா மனுஷன் தன்னை வசத்தின்னு கருதுகிறான், இல்ல அவன் என்ன பண்றத அவனை அணுவாக்கி குறுகின மனப்பான்மை உள்ளவனா பண்ணிட்டு. எப்ப நான் வந்து பகவானுக்கு தாசன் நினைக்கிறளோ அப்ப நீங்க வளர்றீர்கள். அதனாலதான் குலசேகரால் சொல்லாசாசரமாவதி தாசதாசாசே ஸ்மரமே முகுந்தா. உன்னுடைய தாசனுக்கு தாசனா தாசனுக்கு தாசனா என்ன நினைப்பா அப்படிங்கிறார். அப்படி இல்லாமல் நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வந்ததுலயே அந்த அகங்காரம் மனுஷனை குறுக்கிறவனா ஆக்கிடு. இது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது என்ன, காயிகமலம் இந்த சரீரம் ஜென்மாந்திரத்தில் பண்ணின பாபங்கள்னால தான், புண்ணிய பாபங்கள்னால இந்த சரீரம் வந்திருக்கு. வந்த பிறகு இதை ஒன்றும் நீங்கள் மாற்றிக்க முடியல. நான் கருப்பாகணும், நான் வெளுப்பாகணும், நான் நீளமாகணும், நான் குட்டையாகணும், இது ஏதாவது உங்களால் மாற்றிக்க முடியுமா? முடியாது. அது எப்படி அமைஞ்சிருக்கோ அப்படித்தான் அது. இதில் என்னென்ன சுக துக்கங்கள் தாங்கள் அனுபவிக்கணும்னு இருக்கோ அதை நான் அனுபவிச்சாகணும். அதை நீங்கள் நோன்னு சொல்ல முடியாது. அது அப்படித்தான். அப்படி காயி கமலம், அதோட இல்லாமல் கார்மி கமலம், என்னென்ன பாபம் பண்ணினமோ, எந்த விவகாரமோ, இந்த பிராரப்த கர்மா என்னதுன்னு தெரியல, எந்த ஜென்மாவில் பண்ணின கர்மாக்களை நீங்க அனுபவிச்சுத்தான் ஆகணும், ஒன்று சொல்ல முடியாது. இப்படி மூன்று மலங்கள் மனுஷனோட ஒட்டிண்டு வந்திருக்க, அதை போகணும்னா போகாது. இதுலயே இந்த பிராரப்த கர்மாவிலேயே ஸ்வேச்சா பிராரப்தம், பரேட்சா பிராரப்தம், அந்யேச்சா பிராரப்தம் இப்படின்னு இருக்கான். வாசிஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விவகாரங்கள் சொல்லிட்டு இருக்க. இப்படிப்பட்டதான இந்த மூணு மலங்களையும் நீக்கி உங்களை தூய்மையை ஆக்கி பரமாத்மாவாக பண்ணக்கூடியதான ஸ்வரூபம் உள்ளவர் ஆகியால் பவித்திரம். நம்ம சாதாரணமாக பவித்திரம்னா தர்பத்தை முடி போட்டு போட்டால் இந்த பவித்திரம்ங்கிறோம். சாத தர்ப்பணாதிகள் இந்த பவித்திரம் பாவனகரம்னு அர்த்தம், தூய்மையாக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதே போல சில பேர் ஒரு மோதிரத்தை தங்கத்தில் முடிச்சு போட்டு அப்படி போட்டிருக்கேன், இதெல்லாம் பவித்திரம்னு இருக்குது, பவித்திர மோதிரம். அது இல்லைன்னா இதாக தான் போட்டுப்போம் அப்படிங்கிறார். இங்கே பவித்திரங்கிற ஒரு பதத்துக்கு என்ன அர்த்தம், தூய்மையாக்கிறது. மூன்று விதமான மலங்களும் உங்களிடத்தில் இல்லாமல் சேராமல் ஓட்டாமல் பண்ணக்கூடியது, அப்படிப்பட்ட பவித்திரம். தமிழே பவித்திரம். இது எப்படி பண்றார் அவர்? பராசக்தி புத்திரம். வேற யார் தெரியுமோ? பராசக்தி புத்திரம், அம்பாளுடைய குழந்தை. அந்த சக்தின்னு சொன்னாலே போறோம், பராசக்தி. உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா சக்திக்கும் ஆத்தியமா இருக்கக்கூடியதான சக்தி, முதல் சக்தி அந்த சக்தியினுடைய பிள்ளை, அந்த சக்தியினுடைய செல்ல பிள்ளை. அது என்ன சார் செல்ல பிள்ளை? என்ன கடைசி குழந்தையா தான், அம்மாவுக்கு கடைசி குழந்தைன்னு ரொம்ப இஷ்டமா தான். அப்படி தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம் யதா சந்நிதானம் கதாஹ மானவாமே பவம் போதி பாரம் கதாஸ்தே ததைவ இது வியஞ்சயன் சிந்து தீரே ஆஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். இது நல்லா இருக்கு. அதே மாதிரியே சமுதிர கரையில் அவர் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றார். என்ன காரணம்? பகவான் சமுத்திர கரையிலேயே இருக்கார். யதாப்தே தரங்காக லயம் யந்தி துங்காக ததைவ ஆபத சந்நிதௌ சேவதாம் மே இதி ஓர்மி பங்கீம் ரிணாம் தர்சயந்தம் சதா பாவயே ஹ்ருத்வரோஜே குஹந்தம். யதாப்தே தரங்காக, சமுத்திரம் இருக்க, சமுத்திரத்தில் அலைகள், இந்த அலைகள் சின்ன அலைகள் பெரிய அலைகள் இப்படி அலைகள்லாம் நிறைய இருக்கு. அலைகள் எப்பவுமே ஓயாது சமுத்திரத்தில், சில நாட்கள்ல கொஞ்சமா இருக்கும், அமாவாசை பௌர்ணமி இப்படி நாட்கள்ல போனேனால் ரொம்ப பெருசா இருக்கு அலைகள். இந்த அலைகள் இருக்க ஒரு அலை போனா இன்னொரு அலை பின்னால வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து குழந்தைகளும் போனாலும் அந்த அலை வரட்டும்மா, அது வந்ததுமே அது பின்னால இன்னொன்று வந்துட்டே இருக்கும். இந்த சமுத்திரத்துக்கு அலைய முடியவும், அதே போல மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அலைகள் இருக்கு. ஷடூர்மிகள், என்னது இந்த ஷடூர்மி? அலைகள் அப்படி சமுத்திரத்தை விட்டு போகலையோ அதே போல நம்ம வாழ்க்கையில நம்மளை விட்டு போகல. என்னன்னு முதல்ல பசிதா அசனாயா பிபாசா. இந்த பசிதாங்கிற அலைகள் பத்தியலா, இது வந்து மோதிண்டே இருக்க சார். ஒரு ஏகாதசிங்கிறோம், சவண நட்சத்திரங்கிறோம், அது அப்படி இருக்கட்டும்னு இது பாட்டுக்கு உள்ள போட்டால் நின்றே இருக்கான். ஏகாசமே திருத்தமே பஞ்சத்தமே சப்தமே, அதை மட்டும் நோன்னு சொல்றதே கிடையாது. என்ன சுவாமின்னா, அது தாங்க முடியல அந்த பசி. காலம்பரை எழுந்ததுமே முதல்ல ஏதாவது கேட்கறது, இது முதல்ல. இந்த பசியோடையே இன்னொன்னு தாகம். எல்லாரும் எங்கே போனாலும் முதல்ல ஒரு பாட்டை ஜலத்தை எடுத்துன்னு போற பரதம் அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கேயும் தீர்த்தத்தை சாப்பிட முடியல. அவாவா ஏதோ அவ கையில இருக்கிற தீர்த்தம் தான் பரம பவித்திரமான கங்கா ஜலம்னு நினைச்சிட்டு இருக்கா. எல்லா ஜலமும் ஆத்துல இருந்து பிடிச்சது தான். அது எது வெளியில இருக்க ஜலம் நன்னா இல்லாதது, இவர் ஜலம் தான் நன்னா இருக்கா போலயே தனியை கொண்டு வந்து இவர் அப்படி இருக்கா வியாபாரம் முழுக்க. இந்த ரெண்டும் இல்லாம இவாளால இருக்க முடிகிறதோ? எப்பவுமே இந்த ரெண்ட தாக்கிண்டே இருக்க மனுஷனு. இது ஒரு ரெண்டு செட் ஆலை. அதே மாதிரி அடுத்தது என்ன, இது பசி தாகம்னு சொன்னேன். இன்னொன்னு ஜரா மரணம், கிழத்தனம். டே பை டே ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நேற்றை விட இன்னைக்கு ஒரு நாள் ஜாஸ்தி வாழ்க்கையில. இப்படித்தான் முதல்ல தலையானது கொஞ்சம் கொஞ்சமா நிறைக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் என்னன்னா கீழே உட்கார முடியல, முட்டுக்கால் வலிக்கிறது. எல்லாருக்கும் நீ ப்ராப்ளம், நீங்க தான் ப்ராப்ளம், எல்லாருக்கும் நீ ப்ராப்ளம். தப்புன்னு சொல்லப்படாது. விவகாரம் என்ன வந்துட்டு இருக்க, எதனால வருதுன்னு தெரியல. பழைய நாள்ல 80 வயசுலயும் ஆனந்தமா உட்கார்ந்து எழுந்துட்டு பண்ணிட்டு இருந்தா இப்பொழுது முடியல. அதுக்கு மேல என்ன, வியாதிக்கு என்னதுன்னு தெரியாதுங்கிறான் டாக்டர். எப்ப போனாலும் அது வேற இது வேற ஏதோ ஒன்று, இது இது புதுசா வந்ததான வைரஸ் ஃபீவர் அப்படிங்கிறோம், டிங்கி ஃபீவர் அது இதுன்னு சொல்லிட்டே இருக்கான். விவகாரம் முழுக்க வியாதி பாருங்க வந்துட்டே இருக்கா. இந்த வியாதியினால எனக்கு சரீரமா, இந்த சரீரே ஜர்ஜரி பூத்து வியாதி கிரஸ்த கலேபரே, சரீரமானது தோண்டு போறது. காலம்பிரழுத ஒரு சுறுசுறுப்பா இருக்க வேண்டாமா, ஒரு 10-11 மணி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் படுத்துக்கணும், வேற ஒவ்வொரு காரியமும் பண்ண முடியல. என்ன ஆகாரம் சரியா இல்ல, அது சரியா இல்ல, ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா விஷயம் என்ன, எல்லோருக்குமே ஒரு நாளளவுல கிழத்தனும் பயமா இருக்கு மனுஷன். நம்ம காரியத்தை நம்ம பண்ணி கொள்வோமா இல்ல இன்னொருத்தர் மேல நம்ம சப்போர்ட்டுக்காக நாட வேண்டி இருக்குமோன்னு ஒரு பயம் எல்லோருக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பயம் என்னடா, மரணம். எப்ப வரும்னு தெரியல, என்னமா வரும்னு தெரியல, அங்க என்ன நடக்கிறதுன்னு தெரியல, அதுக்கு பிறகு நமக்கு எது என்னன்னு தெரியல. எல்லோருக்கும் ஒரே விவகாரம், மேல போன வாழ்க்கை நம்மளை பத்தி ஞாபகம் இருக்குமா இல்லையா, இது ஒரு கவலை. போயாச்சு, ஏதோ தப்புன மட்டும் அனுப்பி விட்டுருங்களா, அவன் நம்மள நினைப்பாளா, இருக்கப்ப நினைச்சாளோ, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி என்னென்னமோ. எனக்கு டெலிபோன் பண்ணி கேக்குறா இப்படி எல்லாம் என்னத்த பண்றது. விவகாரம் முழுக்க மகாநலி அமாவாசை அன்னைக்கு வரதே பிரார்த்தம், இந்த தர்ப்பணம் பண்றதா அந்த தர்ப்பணம் பண்றதா சார்ந்தம் பண்றதா எதை பண்றது, விவகாரம். மகாலய சார்த்தம் பண்ணணும்னா மகாலய அமாவாசைக்கே பார்க்க சார்த்தம் வருது, அந்த சார்த்தமா இந்த சார்த்தமா பழைய தர்ப்பணம் அன்னைக்கே பண்ணுமா இன்னைக்கு பண்ணுமா, இது பண்ணினா அவளுக்கு தெரியுமா எங்க இருக்கு, எவ்வளவு கவலை பாருங்க. இந்த மரணத்தை பத்தி ஒரு மனுஷனுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருது, இது ஒரு அலை. அதுக்கு பிறகு இந்த மனசுல கவலை இருக்கு பார்த்தா, ஏதோ புடிங்கிட்டே இருக்கு. யார பத்தின்னு தெரியல, பையன் மேல பொண்ணு மேல மாட்டு பொண்ணு மேல பேரன் மேல பேத்தி மேல, அவளுக்கு ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கணுமே, இன்னும் இப்பதான் இன்னும் பிறக்கல, அதுக்குள்ள எந்த ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கும், எங்க ரிசர்வ் பண்ணுவோம், இப்படி குழந்தை பிறந்து பிறகு நன்னா இருக்கணுமே, அதுக்கு உடம்பெல்லாம் சௌக்கியமா இருக்கணுமே, அதுக்காக நல்லா படிக்கணுமே, நல்ல பேர் எடுக்கணுமே, ஐஐடியில கிடைக்கணுமே சீட்டு, என்ன கவலைகள் பார்த்துடலாம். இந்த கவலைகளுக்கு ஒரு லிமிட்டே இல்லாம போயிடுது. அப்படி ஆதி வியார், இப்படி சோகம் மோகம், மனசுல கவலை துன்பம் ஒரு செட்டு, பசி தாகம் ஒரு செட்டு, கிழத்தனம் மரணம் ஒரு செட்டு. இந்த 6 அலைகள் இதுக்கு ஷடூர்மின்னு பேர். ஒவ்வொரு மனுஷனையும் ஏதோ ஒரு சமயத்துல தாக்கி கொண்டே இருக்க விடல. நம்ம நினைக்கிறோம் இதுதோ கொஞ்சம் இல்ல, அதோட மட்டுமல்ல எப்பொழுதுமே ஒரு கான்ஸ்டன்டா ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. இதே போலயே வாழ்க்கை போகுமா, உத்தியோகத்திலேயே இருப்போமா, இதே உத்தியோகத்திலேயே இருப்போமா, வாழ்க்கை மேல மேல படி ஏறிண்டே இருப்போமா, என்ன ஆகுமோ என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு. இதெல்லாம் இருக்கப்படாத அன்னவானன் நாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பது பிரம்மபத்யசேன மகான் கீர்த்தியா என்ன சொல்றது பார்த்தீங்களா, உங்களுக்கு கடைசி கணம் வரைக்கும் அன்னம் கிடைக்கணும், அன்னம் இல்ல பட்னியா இருக்கே நினைக்கப்படாதான். அதோட அன்னம் இருந்தா மட்டும் போறாத, அன்னத்தை நல்லா உட்கொள்ளணும், நீங்க டியூப் ஒழியே போகப்படாது, நல்லா சாப்பிடணும், நன்னா சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிங்க. அன்னவானன் நாதோ பவதி மகான் பவதி, எல்லோரோட ஒசுத்தியா இருக்கணும். பிரஜயா, உங்க குழந்தைகள் உங்க மேல அபிமானத்தோட இருக்கணும், எட்டி இருக்கணும் கிட்ட இருக்கணும் சொல்லல, அபிமானத்தோட தான் இருக்கணும் சொல்றோம். பசுபிஹி, வீட்டுல நிறைய சம்பதம் இருக்கணும். பிரஜயா பசு பிரம்மபத்யசேன மனசுக்கு நிம்மதி, எந்த காரியமும் நினைச்சா அது ஆகணும், அப்படி இருக்கணுமா, அப்படி வேதம் நம்மளை ஆசீர்வாதம் பண்றோம். இப்படி இந்த அலைகள் மனுஷன மோதறது, இந்த மோதாம நீங்க இருக்கணும், சாஸ்வதமா இருக்கணும், அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அதுக்காகத்தான் சொல்றேன், பெரிய பெரிய அலையா வரும் உங்க வாழ்க்கையில, கவலைப்படாதீங்க, எவ்வளவு வந்தாலும் ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, நீங்க என்ன நினைச்சிருன்னா, என் பாதத்தை அணுகினா அலைகள் எட்டி பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம கால் கிட்ட வர்றப்ப சில அலைகள் காலை தொடும், சில தொடவே தொடாது, ரொம்ப பெருசா இருக்கு, நம்மள அடிச்சுட்டு போயிடும் நினைப்பேன், ஒரு பத்தடிக்கு முன்னால அது மேல இருந்து கீழே விழும், அவ்வளவுதான், காலை தொடாமலேயே போயிடும். சில அலை சின்னதா இருக்கு, நம்மள தட்டு பின்னால போயிட்டு வரும். அது மாதிரி பெரிய பெரிய அலைய வருமே, இந்த துன்பங்கள்லாம் நான் எப்படி தாண்டுவேன், எப்படி இதுக்கு முன்னுக்கு வருவேன் அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க. என் பாதத்துக்கிட்ட வந்துட்டோ இல்லையோ, பொறுமேட்டர் துங்காக அபேஸ்தரங்காக, சமுத்திரத்தினுடைய பெரிய பெரிய அலைங்கள், துங்காக தரங்காக பெரிய அலைகள்லாம் என்ன ஆச்சு, லயம் யாந்தி, அது லயத்தை அடைஞ்சிருத்த, கிட்ட நம்ம கால் கிட்ட வரப்போ அது ஒண்ணுமே இல்லாம வெறும் ஜலமா போயிடுத்த. தெய்வ ஆபத சந்நிதௌ சேவதாம்மே, அப்படித்தான் வாழ்க்கையில் நமக்கு இது நடக்குமான்னு நினைச்சோம், இப்படி எல்லாம் ஆகுமான்னு நினைச்சோம், வழியே தெரியாததான கவலைகள்லாம் எத்தனையோ இருந்தது மனுஷர்களுக்கு, சின்ன சின்ன கவலைகள், பெரிய அது வரத்துக்கு வழியே இல்லாம போயிட்டு. சீதாதேவி லங்கையில இருக்கா, ராமன் வருவாரான்னு ஒரு சூச்சனம் இருந்ததா தெரியல, பாருங்க 10 மாச காலம் வரைக்கும் ஒண்ணுமே தெரியலையே, 9 மாசம் பட்ட சிரமம் அவனுக்குன்னா தெரியும், எங்க பார்த்தாலும் அரக்கர்கள் அவ பார்த்தாலும் துன்புறுத்துட்டே இருக்கா. ஒரு நாள் அனுமார் வந்தார், அந்த தைரியம் என்னாச்சு, அவனை 1 மாதம் உயிரோட இருக்கும்படி பண்ணி, அப்படி விசேஷமாக இருந்ததே அதுக்கு காரணம் என்ன, அந்த மனசுக்கு தைரியம். அதே மாதிரி வாழ்க்கையில இந்த ப்ராப்ளம் முடியுமா, நம்ம முன்னுக்கு வருவோமா, நம்ம அந்த சௌக்கியமா இருப்போமாங்கிறதுக்கு வேண்டியதான கவலைகள் எத்தனையோ இருந்ததே, அவைகள்லாம் என்ன ஆச்சு, பெரிய அலை மாதிரி வந்து நம்மளை எடுத்துன்னு போயிடும்னு வரக்கூடியதான அலைகள்லாம் எப்படி நம்ம கால் கிட்ட வரும் பொழுது ஒண்ணுமே இல்லாம சாதாரணமா போயிடுதோ, அதே போலதான் நீங்க என் பாதத்தை அடைஞ்சேன்னு வச்சுங்களேன், எத்தனை வாழ்க்கையில வரக்கூடியதான ஆபத்துகள்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். யதா அப்தே தரங்காக லயம் யந்தி துங்காக ததைவ ஆபத சந்நிதௌ சேவதாம்மே, என்னுடைய சந்நிதியில என்கிட்ட வந்து சேவிச்சேல எனல் போகும், இதீவ ஊர்மி பங்கு என்று நாம் தர்சயந்தி. அதனாலதான் ஊர்மி, இப்ப கடூர்மின்னு சொன்னா, அதே போலயே இந்த அலைகளை எல்லாம் காமிக்கிறாராம், பாருங்க அந்த அலைகள்லாம் பெரிய பெரிய அலைகளா இருக்கோ இல்லையா, அது என்ன பாதத்துக்கிட்ட வரப்ப அலை தொடாமலேயே போறது, அதே போலயே நீங்களும் என் பாதத்துக்கிட்ட வந்துவிடுங்க, அதுக்கப்புறம் என்ன, ஒரு கவலையும் ஒரு ஆபத்தும் எவ்வளவு பெருசா இருக்குன்னு தாங்கள் கருதின போதுன்னு அது உங்களை ஒன்றும் பண்ணாது, ஏன்னா அது உங்களை டச்சே பண்ணாது, கிட்ட வந்தா தானே அப்படிங்கிறான். ஜெயந்தம் சதா பாவையே சரோஜே குஹந்தம், அப்படிப்பட்டதான குகப்பெருமாள், அப்படிப்பட்டதான சுப்பிரமணிய சுவாமியே சதா பாவையே, அவரை எப்பொழுதும் நினைக்கிறேன், அவருடைய நாமாவை சொல்லணும், அவருடைய பெயரை சொல்லணும், ஒண்ணு வேண்டாம், நினைச்சா போறோம். சரவண பவா, நாணல் காட்டில் பிறந்தவரே சுப்பிரமணிய சுவாமி, அவருடைய ஜென்மாவை பார்த்தோட ஏன்னா குமாரோத்பத்தி நிறைய புராணங்கள்ல சொல்லியிருக்கு, ராமாயணத்துல சொல்லியிருக்க விஸ்வாமித்திரன் ராமனுக்கு கதை சொல்றார். அவர் அழைச்சுன்னு போறப்ப சின்ன குழந்தைய இல்லையோ, அவளை கால் வலிக்காம நடத்துதான் அழைச்சுன்னு போகணும். இப்ப பிளேன்ல எல்லாம் அழைச்சுன்னு போக முடியுமா? முடியாது. நடத்துதான் அழைச்சுன்னு போறார். இவளை கால் வலிக்காம இருக்கணுங்கிறத கதைகளை சொல்ல ஆரம்பிச்சார். அதே போல சுப்பிரமணிய சுவாமி உற்பத்தியும் சொல்ற பரமேஸ்வரனுடைய ஒரு வீரியமானது கீழே விழுந்து அதை தாங்க முடியாம போய் கங்கையில போட்டாராம். அந்த கங்கையில கொதிக்க ஆரம்பிச்சுதான். பாருங்க கங்கா ஜலம் எவ்வளவு, எத்தனை லிட்டர் ஜலம் ஓடுறது அப்படி, அது முழுக்க அப்படியே கொதிச்சு இதா போட ஆரம்பிச்சுட்டான். அவ்வளவு வீரியம் அது. அதை கொண்டு போய் என்ன பண்ணிருந்தான், வேற வழியில யாராலையும் அக்னி பகவானே அதை தாங்க முடியலங்கிற கடையில கொண்டு போய் நாணல் காட்டுல ஆறா பிரிச்சு போட்டுவிட்டான். அந்த நாணல் காட்டுல தனித்தனியாக இருந்து அது பிறந்ததான். அப்படியே ஆறு குழந்தைகள் பிறந்தான். இப்படி ஆறு குழந்தைகளா இருக்கும் பொழுது விசாகா நட்சத்திரத்துக்கு சேர்ந்தவா அந்த நட்சத்திர தேவதைகள் வந்து அந்த ஆறையும் ஒன்னா பிரிச்சார், ஒன்னா சேர்த்து விட்டார். அந்த ஒன்னா சேரும் பொழுது தலைகள் சேரல, உடம்பு மட்டும் சேர்த்து, உடம்பு கால்கள்லாம். அதனால ஆறு புஜங்கள், இரண்டு பன்னெண்டு புஜங்கள், பன்னெண்டு கைகள், ஆறு தலைகள், ஒரே உடம்பு ரெண்டு கால் தான் அப்படி வந்த. அதனால்தான் அவருக்கு சரவான பவா அப்படின்னு சொல்லுக்கு. சரமுன நாணல், வனமுன காடு, நாணல் காட்டுல பிறந்தவர். இது என்னத்தை குறிக்கிறது? பரமேஸ்வருடைய சாட்சாத் ஸ்வரூபம் அவர். அந்த வீரியமானது ஜல தத்துவம், பிருத்வி தத்துவம் இவையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் அது. அது காட்டுல பிறந்திருக்கிறதுனால என்ன ஆகுனர், காட்டில் இருக்கக்கூடியதான துன்பங்களே நன்றா அறிபவர். உங்களுக்கு ஒரு துன்பமும் இல்லாம காப்பாற்றக்கூடியதான நிலை இருக்கிறவன். ஆகையால் அவரை சரவண பவான் நினைச்சா போடும். அவருடைய நாமம் சொல்லணும், அஷ்டோத்தரம் சொல்லணும், சாஸ்திரநாமம் சொல்லணும், சொன்னா ரைட்டு, வேண்டாம் இல்ல நினைச்சா போறோம். சதாபாவையே ஹிருத்சரோஜே குஹந்தம் ஹிருத்சரோஜே, இதய தாமரையில அவரை பத்தி நினைங்கோ. எங்க நினைக்கிறது பரமாத்மாவ? நம்ம இதய தாமரையில. எப்பொழுது நீங்க நினைக்க தொடங்கினோ, நம்ம இதய தாமரை தாமரை மொட்டாட்டம் கீழே தொங்கிட்டு இருக்கு. அவரை நினைக்க ஆரம்பிச்சதுமே அந்த தாமரை மொட்டானது அப்படியே மேல் நோக்கி வந்துடும். அந்த தாமரையானது மலர தொடங்கும். அந்த தாமரைக்கு நடுவுல சுப்பிரமணிய சுவாமிய வழி தேவையானதையும் நீங்க பார்க்க முடியும். அந்த ஸ்வரூபத்தை மனசுல பாவனம் பண்ணணும். பவானி பாவனா கம்யா பவாரண்ய குடாரிகா, பாவனா கம்யா, மனசால நினைச்சா போறான். என்ன பண்றது? பவ அரண்ய குட்டாரிக்கா, இந்த சம்சாரத்துல வரக்கூடியதான துன்பம் எனக்கூடியதான காட்டை ஒவ்வொரு மரமா வெட்டி எடுத்து விடுவாளாம். மரங்கள்லாம் வெட்டி விட்டு அப்புறம் காடு கீதர் இருக்குன்னு உண்மை கிடையாது. அப்ப காடுன்னு நம்ம எதை சொல்றோம்? மரங்கள் கூட்டமா இருக்கிறதுனா அந்த காடுன்னு சொன்னேன். உங்களை அறியாமலேயே நீங்க பாவனை பண்ண பண்ண வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் நீக்கப்படும். அப்படி அந்த பாவனை. அதனால பாவனை சுப்பிரமணிய சுவாமிய பாவிச்சா போறோம், நினைச்சா போறோம். அவருடைய இதயத்துக்குள்ள நினைங்கா, உங்க இதயத்துல இருக்கிற பாவ சதா பாவையே சரோஜே குஹம் தம், அவர் குஹம், குஹஸ்வரூபமா இருக்கார், இதய குஹைக்குள்ள இருக்கார். ஆகையால் அவர் நீங்க தியானம் பண்ணுங்க பரமே பரார்த்தே அப்படின்னு. ஆகையால் சமுத்திரக்கரையில பகவான் இருக்காருங்கிறதுக்க என்ன லட்சணம் அப்படின்னு, சமுத்திர நீங்க அவரை நினைச்ச மாத்திரத்தினால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடியதான வாழ்க்கை சமுத்திரத்துல இருக்கக்கூடியதான துன்பங்களை எல்லாம் விட்டு கரை ஏறியாச்சு. இந்த ஜென்மாவில யார் கரை ஏறுவாளோ அவளுக்குத்தான் சுப்பிரமணிய சுவாமி பக்தி வரும். அதோட எல்லாம் வாழ்க்கையில இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த துன்பங்கள்லாம் அவருடைய பாதத்தை அடைஞ்ச மாத்திரத்தினால எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆகையால் அவர் சமுதிரம் இதை காண்பிக்கிறதுக்காக தான் விரலால சமுதிரத்தினுடைய அலைகளை காண்பித்துக் கொண்டே இருக்கார் அப்படின்னு சொல்லித்தான் அவர் சமுதிர கரையில இருக்கார் அப்படின்னு சொல்லியாச்சு. தசைவ அப்படியே ஆபதஹ சந்நிதௌ தேவதம்மே, அவரை சேவிச்சா வரும் பக்கத்துல இருந்து இதேவோர்மி பங்கு திருநாம் தர்சயந்தம். இப்படித்தான் ஊர்மி பங்கு அந்த அலைகளுடைய வரிசையை காமிச்சுட்டே இருக்கார். என்னால வரட்டுமே என்ன, என்னாச்சு கிட்ட வரப்போ ஒண்ணும் இல்லாம போயிடும், உங்களை ஒண்ணும் தாக்காது, நீங்க தைரியமா ஆனந்தமா இருக்கலாம். என் பாதத்தை அணுகிண்ட ஆனந்தமா இருங்கோ அப்படின்னு சதாபாவையே சரோஜே குஹம் தம். அப்படிப்பட்டதான சுப்பிரமணிய சுவாமிய, வள்ளி தேவசேனா சமீதம் இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமியை எப்பொழுதும் என்னுடைய இதயத்துல தரிச்சென்றிருக்கேன், பாவித்துக் கொண்டிருக்கேன் அப்படின்னு. அதே போல கிரௌமன் நிவாசே நராயே ஜெருடாக ததா பர்வதே ராஜதே தே ஜெருடாக இதீவ ப்ருவன் கந்த சைலாதிரூடாக ததேவோ முதேமே ததா ஷண்முகோஸ்து. இது வரைக்கும் கடற்கரையில இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியை பத்தி சொன்னோம். அவர் சாதாரணமாக பழனி திருத்தணி இப்படி இடங்கள்லாம் மலைக்கு மேல இருக்க, இந்த மலைக்கு மேல இருக்கக்கூடியதா இதுக்கு என்ன தாத்பரியம்? ஏன் பூமியில் நிற்க மாட்டாரோ, ஏன் அங்கே இருக்கார், ஏன் ஆண்டி வேஷம் போட்டு இருக்கார், இப்படி எல்லாம் சந்தேகம். ஒரே மாதிரி இருந்தால் பரவாயில்ல சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேஷம் பண்ணிருக்கார், ஒரு இடத்துல ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கார், ஒரு இடத்துல ஆண்டியா நிக்கிறார், ஒண்ணும் தெரியலையே என்ன ஸ்வரூபம். அப்புறம் முதல்ல சன்னியாசி வாங்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிருக்காரா, இப்படி ஒரே புரியலையே விவகாரம் முழுக்க, இப்படி எல்லாம் நீங்க நினைக்கிறேன். அதோட இல்ல, சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு, அவருடைய வேல் அவர் தலைக்கு மேல இருக்கணுமா கீழே இருக்கணுமா, என்ன ஏதோ ஒரு போட்டோ ஒரு தியானம் பண்ணுதான்னு இருக்கும், இப்படி எல்லாம் சந்தேகம் கேட்கிறா. தெரியணுமோ இல்லையோ விவகாரம் முழுக்க, அந்த வேல் என்னது? சுப்பிரமணிய சுவாமி கையில வேலை வச்சுட்டு இருக்காரு, அந்த வேலை என்னது? அம்பாளுடைய சக்தி. அம்பாள் தன்னுடைய சக்தியை அப்படியே சுப்பிரமணிய சுவாமிக்கு கொடுத்தார். தாரகனை வதம் பண்ணும் பொழுது, சூரபத்மனை வதம் பண்ணும் பொழுது முடியல, மாயையானது அவன் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கான், ஒரு இடத்துல அம்பை போட்டு ஒரு இடத்துல ஓடுறான். அந்த மாயையை ஜெயிக்கிறதுக்காக வர வழி இல்லாம சுப்பிரமணிய சுவாமி அம்மாட்ட வர, அம்மா என்ன பண்ணின, தன்னுடைய சக்தி முழுக்க கொடுத்து விட்டாள். அதனால்தான் அந்த சக்திங்கிற ஒரு வேலாயுதம், அதுக்கு முன்னால வேல் கிடையாது, அம்பாள் தயார் பண்ணி கொடுத்தது. திரிசூலம் இருந்தது பரமேஸ்வரனுடைய கையில, மகாவிஷ்ணு கையில சுதர்சன சக்கரம் இருந்தது. அதை நினைச்சாலே எல்லா துன்பங்களும் போயிடும், எத்தனை பிரதிபதங்களும் போயிடும், சுதர்சன ஆழ்வார்னு அப்படி விசேஷமா. ஆனா அதுக்கு முன்னால வேல் கிடையாது, இந்த வேலானது அம்பாள் தயார் பண்ணி கொடுத்தாராம். அப்பா இதை வச்சுக்கோனே அப்படின்னு, இந்த வேலை என்ன பண்ணித்த அப்படின்னா, அவளுடைய ஸ்வரூபத்தை அத்தனை எத்தனை மாயை இருந்தாலும் இந்த மாயெல்லாம் அடியோட ஹிம்சை பண்ணி, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அந்த சக்தியை தான் வைத்துக் கொண்டிருக்கிறதுனால அவருக்கு சக்தி தரன் அப்படின்னு பேர். ஆகையால் அந்த சக்தியை தான் கையில வச்சுண்டு அவர் மலை மேல இருந்துட்டு இருக்க, அவருடைய வேலானது ரொம்ப விசேஷம், அந்த வேல் அவர் தலைக்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய இந்த வேல் இருக்க, அது வேலை தனியாகவே பூஜை பண்ணலாம். ஏன் தெரியுமோன்னா, சக்தி ஸ்வரூபம், அம்பாளுடைய ஸ்வரூபம், அம்பாள் கொடுத்ததான ஒரு வரம், அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், அதை வச்சுட்டு அவர் மலையில இருக்கார். மலையில இருக்கிறதுக்கு என்ன தாத்பரியம்? கிரௌமன் நிவாசே நராயே ஜெருடாக, என்னுடைய நிவாசம், நான் இருக்கும் இடம் மலைக்கு மேல. ஏன் மலைக்கு மேல ஏன் இருக்கேள் அப்படின்னா, நாமும் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறணும், இருக்கிற இடத்துல இருந்து இல்ல, வாழ்க்கையில முன்னேறணும். வாழ்க்கையில முன்னேறதுன்னு என்ன அர்த்தம்? நிறைய காசு சம்பாதிக்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மனுஷாளுக்கு என்னென்ன இந்த ஏற்பட்டது, இந்த மனசுல கோணல் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இப்ப வந்தது. எல்லாருமே இன்னைக்கே நம்ம பெரிய பணக்காரனா ஆயிடணும், கோட்டீஸ்வரன் ஆயிடணும்னு நினைக்கிறா எல்லாரும். பழைய நாள்ல வம்சமா அப்படியே பரம்பரை பரம்பரையா காசு இருந்திருக்கும். இந்த காசை காப்பாத்துறதுங்கிறது அவ இருப்ப, எவ்வளவு காசா இருந்தாலும் இருந்தாலும் சரி, அவ வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையாத்தான் இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் காசு வந்தா எவ்வளவு வருதோ அதை விட அதிகமா செலவு பண்ணி பாக்குறான். அதிகாரம் செலவு பண்றது ஒரு பிளாஸ்டிக் கார்டு வேற கொடுத்துருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா கடனாளி ஆயிட்டான். உத்தியோகத்துல சேர்ந்ததுமே கடனாளி தான், ஒரு வீடை வாங்க, ஒரு காரை வாங்க, இதெல்லாம் வாங்க, இல்ல கடனாளியா இருந்தே வாழ்நாள் முழுக்க கிடக்கிறது. சரி, என்ன பண்றது, இப்படி நம்ம கொடுத்து விட்டோம். பழைய நாள்ல கடன் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ருணசேஷம் பா, கடன் இருக்கவே இப்படா, என்ன இருக்குமோ அதோட சாப்பிடணும், விரலுக்க தக்க வீக்கம்னு சொல்லுவா சில சமயத்துல. இப்படியே இந்த பழமொழியில இப்ப போயிடுது, விரலுக்க தக்க வீக்கம் அவ்வளவுதான் இருக்கணும், ஜாஸ்தி சாப்பிடப்படாதுன்னு. இந்த மனுஷர்களுக்கு என்ன ஆயிடுது, இப்ப வர வர மனசுல கோணல் ஏற்பட்டு போயிடுது. மனசுல கோணல் ஏற்பட்டா அதை சரி பண்றதுக்கு என்ன வேணும்னா நூலை பிடிக்கணும். பழைய நாள்ல என்ன பண்ணுவா, இந்த ஷவர் எல்லாம் கட்டுறவா எல்லாம் பார்த்தா மேஸ்திரி, அவர் என்ன பண்ணுவார், அது நேரா இருக்கா இல்லையான்னு நூலை வச்சு பார்ப்பார். இருந்து அது கல்ல கீழே கட்டிட்டு மேல இருந்து அப்படி கரெக்டா நேரா இருக்கணும். அதே போலயே நாமும் நூலை வச்சு பார்க்கணும். அவர் நூலை பிடிப்பார், நாம நூலை படிப்பார். நூல்களை படிக்கணும். மனுஷன் எப்படி படிக்கணும், நூல்களை ஏன் படிக்கணும், உபனிஷத்து வாசிக்கணும், சூத்திர பாஷையை வாசிக்கணும், பகவத்கீதை வாசிக்கணும், இது போல பிரகரணங்களை வாசிக்கணும். எதற்காக, அப்பதான் வாழ்க்கையில நமக்கு முன்னேறத்துக்கு வழி தெரியும். என்னமோ ஏதோ அப்படின்னு எல்லோரும் போற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கோம். கம்யஸ்தானம் தெரியலையே. சாஸ்திரம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதம். எது நீ பண்ணணும் எது பண்ணப்படாதுங்கிறதுக்கு உனக்கு சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கப்ப, அந்த சாஸ்திரத்தை பார்த்து அதுக்கு தகுந்தா போல நடந்துக்கணும். நம்ம பெரியோர்கள் அந்த சாஸ்திரத்தை சுலபமாக சித்தர்கள் பாட்டலையும் இந்த தேவைத்தனுடைய பாட்டலையும் சொல்லியிருக்கா, அதெல்லாம் நம்ம வாசிக்கணும். இந்த நூல்களை வாசிக்காம போச்சு பார்த்தீங்களா, இதுதான் மனுஷனுக்கு இன்னைக்கு ஏற்பட்டதான விவகாரம். நான் வாசிக்கல சார், பார்க்கறேங்கிறோம். எதை கேட்டாலும் சரி, பெரியவாளா இருந்தாலும் ஏதோ ஒரு மீட்டிங்க ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க வந்தா கூகுள்ல போய் சர்ச் பண்ணினேனா, அங்க இருக்கிறதெல்லாம் தப்பு. வாரம் முழுக்க யாரும் ஏதோ தெரியாதவன் அவன் எழுதி போட்டிருக்கான், அதை இவன் படிச்சுட்டு அதை வந்து சொல்றான். விவகாரம் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. சாஸ்திரம் சம்பிரதாய ரீதியா வாசிக்கணும். அதை வாசிச்சு அதனுடைய தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கணும். நம்ம முன்னோர்களை வெறும்னு புஸ்தகத்துல இருக்கிறது சொல்லல, புத்தகத்துல இருக்கிறது அவ படிச்சா, படிச்ச பிறகு தன் வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணிட்டா, அதை அனுபவிச்சு சொன்ன. ஆகையால் அவ சொன்ன வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருந்தது. இப்ப இருக்கிறவ ஏதோ இன்டர்நெட்ல டவுன்லோடுனா ஒன்னும் ஒரு லோடும் இல்லை, ஒருத்தன் அப்லோடுனா ஒருத்தன் டவுன்லோடுனா விஷயம் அவ்வளவுதான், சரியா வரலையே. ஆகையால் விவகாரம் என்ன வேணும், வாழ்க்கையில முன்னேறணுமே ஆனால் மகான்களை அணுகணும். அவ அனுபவிச்சவா, அவ அனுபவிச்சதான தத்துவத்தை எடுத்து சொல்வா, அதை நாம் பார்த்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். இப்படி வாழ்க்கையில மனுஷன் முன்னேறணும். உண்மையை பேசணும். சத்தியம் வதா தர்மம் சதா சுவாத்தியாயான்மா பிரமதா. உண்மையே பேசு, எப்படிப்பட்டதான கட்டம் வந்தாலும் உண்மையே பேசு, உண்மையை விட்டுறாத, உங்களை உண்மைத்தான் காப்பாத்தும். அந்த ஒரு தைரியம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். நல்ல வழியிலேயே இருப்பேன், கட்டம் வந்தா தப்பிச்சு இன்னொரு வழியை போறது இல்லை. முன்னோர்கள் எந்த வழியில போனாலும் அந்த வழியிலேயே தர்ம பாதையிலேயே நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டே இருந்தோமே ஆனால் அப்ப வாழ்க்கையில முன்னேறுவோம். படிகிட்டு படிகிட்டா முன்னேறுவோம். இத காண்பிக்கிறதுக்காக தான் இரவுமன் நிவாசே மலைக்கு மேல இருக்காராம் அவர். இந்த மலையை நீங்க அடையணுமே ஆனால் என்ன பண்ணணும், கஷ்டம் சுவாமி, மலை ஏறுறது அவ்வளவு சுலபம் இல்லை. இன்னைக்கு நம்ம மலைன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு காருக்கே ஒரு ரோடு போட்டிருக்கோம், அப்படியே மேல போயிட்டுறோம். இன்னும் சில கலையில மேல ரோப் வேணும், அப்படி போறோம். ஆனா பழைய நாள்ல மலை ஏறித்தான் போகணும். இன்னைக்கும் திருத்தணிக்கு போனுங்க, ஜனவரி 1st வந்த திருப்பழ பாயிண்டே ஒருத்தரா ஒரு படிக்கட்டு படிக்கட்டா போவா, உங்க ஆத்துல இருந்து நடந்து போவா. அந்த ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஏன், பகவான நான் அடையிறேன், பகவானுக்கு நான் போறேன். அதுக்காக நம்ம அகங்காரத்தெல்லாம் விட்டு விட்டு போகணும். இரவுமன் நிவாசே நராயே தெருடா. மனுஷால் யார் மலைக்கு ஏறி வராரோ அவ என்ன, சதா பர்வதே ராஜதே தே தெருடா. ஏதோ ஒரு மலையில என்னுடைய மலைக்கு வந்து சேர்ந்தான் இல்ல, அவ கைலாச மலைய வந்து சேர்ந்திருக்கா, அந்த வெள்ளி மலைய வந்திருக்கா. எம் மலையை ஏறினா அவளுக்கு அடுத்ததாக வேற எங்கேயும் இல்ல, வெள்ளி மலை தான். மரணானந்தரம் வேற இங்கே போய் அங்கே போய் மறந்து அங்கே பிறந்து இங்கே பிறந்து இல்ல. பர்வதே தே திருடா ராஜதே தே பர்வதே. வெள்ளி மலைக்கு மேல ஏறிருக்கா, கைலாச மலைக்கு வந்து இருக்காவெல்லாம், அங்கே போனா மறுபிறவி இல்லை அப்படின்னா. சோ வாழ்க்கையில நமக்கு மறுபிறவி இல்லாமல் மறுபடியும் இந்த சம்சாரத்துல இந்த துன்பத்துல மாட்டின் கவலைப்படாம இருக்கணுமே ஆனால் என்ன பண்ணணும், பகவான் போய் அடையுங்கவா, பகவான் போய் சரணாகதி அடையுங்கவா. அதுக்குதான் நான் என்ன பண்ணிருக்கேன், நீங்க வரணுங்கிறதுக்காகத்தான் மலையை மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கேன். மலையில ஏறும்பொழுது கீழே சறுக்கி விழுவோமோ, அவரை பார்க்க முடியுமோ, இவ்வளவு தூரம் நம்ம போக்குறமே போறோமே அவருடைய தர்சனம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அல்லவா? எந்த மலையை நீங்க ஏறும் பொழுதும் மேல இருக்கிற கடவுளை பார்க்கணுமே, என்னடா இவ்வளவு கவலையா இருக்கே அப்படின்னு ஒரு எண்ணத்தெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த பாவனை முக்கியம். மனுஷனுக்கு மலை ஏறுறதுன்னு ஒண்ணு இல்ல, ஏறும் பொழுது நமக்கு இந்த சார்த்தகமானமே பகவத் தர்சனம் ஏற்படணுமே, அவருடைய அருள் கிடைக்கணுமே என்றதான எண்ணத்தோடையே ஒவ்வொரு அடியா போயிட்டே இருக்கான், படிக்கிட்டா படிக்கிட்டா போறான். இந்த ஒரு மனுஷனுக்கு மனசுல ஒரு எண்ணம் வரணும். ஏழு மலையான பார்க்கறதுக்காக ஏழு மலை ஏறி போற பார்த்தேடா, எவ்வளவு கஷ்டம். அந்த கடை காலி கோபுரம் ஏறப்போ எனக்கு இருக்க சக்தி எல்லாம் போயிடுது, பஸ்ல ஏறப்போ என்னால முடியலங்கிறான், இப்படி எப்படி திரும்பறான். அங்க மலை ஏறி போனா ஒரு மனுஷனுக்கு அடையப்பா அவரை தசனம் பண்ணும் அப்படின்னு தசனம் கிடைக்குமான்னு ஒரு மனசுல சிந்தை இருக்க பார்த்தேடா, அதுவே போரும்ங்கிற அந்த மனசுல ஒரு எண்ணம், ஒரு திருப்தி, அவரிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பாவனை நமக்கு என்ன பண்றது, இந்த சம்சாரத்துல துன்பத்தை நீக்கி மறுபடியும் பகவான் இடத்துல சேர்க்கிறது. அதனால கிரௌமன்னிவாது நராயே திரூடாக ததா பர்வதே ராஜதேதே அதிரூடாக, அப்பொழுதே அவர் ரஜத பர்வதத்துல வெள்ளி மலையில ஏறி உட்கார்ந்தாச்சு. இப்படி சொல்லிக் கொண்டுதான் அவர் அந்த கந்த சைலத்துக்கு மேல உட்கார்ந்து அப்படிப்பட்டதான ஸ்வப்ரகாசமான சைத்தன்யம். சுப்பிரமணிய சுவாமி யார, உமக்குள்ள ஒவ்வொரு கணமும் நான் 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 பிரகாசத்தை கொண்டிருக்க கூடியதான எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ, பகலாகட்டும் ராத்திரி ஆகட்டும் எப்ப ஆகட்டும் கண்ணை மூடினா நான் ஒண்ணு தோன்றதோ இல்லையோ, நான் தோணாத கணம் உங்களுக்கு இருக்கா? வேற யாரையும் நீங்க நினைக்காம இருக்கலாம், நான் இருக்கேன்னு ஒரு இருக்கேனா இல்லையா சந்தேகம் யாருக்காவது வர்றதா? பைத்தியத்துக்கும் வராது. நான் இருக்கேன், எல்லோருக்கும் நான் எனக்கூடியதான் நிச்சயம், ஆத்மஸ்வரூபத்துல நிச்சயம் உண்ட அந்த ஸ்வரூபம் பகவான். சதேவோ முதேவே, எனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும். மனுஷனுக்கு என்ன வேணும், சந்தோஷம். சந்தோஷம்னு சிரிக்கிறது இல்ல, மனசுல நிம்மதி, ஒரு சாந்தி. பகவத்கீதையில சொல்லும் பொழுது சாந்திம் நிர்வாண பரமாம் மத்தம் ஸ்தாமதி கச்சதி, நிர்வாணம் சரீர சம்பந்தத்துல தொல்லை இல்லாதான் ஒரு நிம்மதி. அப்படி நிம்மதியா இருக்கக்கூடியதான ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆனந்தம் இருக்கு பார்த்தேடா, அது எனக்கு கொடுக்கணும். ததே ஓமுதேமே சதா ஷண்முகோஸ்து, இப்படிப்பட்டதான சுப்பிரமணிய சுவாமி அவருக்கு ஷண்முகா அப்படின்னு. ஏன்னா ஆறு முகங்கள் என்ன, நான்கு வேதங்கள், புராண இத்திஹாசங்கள், ஆகமங்கள், எல்லாத்தையும் எப்பொழுதும் வெளிப்படுத்தே இருக்கார். அதனாலதான் அவருக்கு ஷண்முகான்னு. அத்தனை ஆகமங்களும் அவரால் தான் வந்தது. அதோடு மட்டுமல்ல நான்கு வேதங்கள் மறைகள் எல்லாம் அவர் முகத்தில் இருந்து வந்தது. அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமே தத்ய திருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வாங்கிரசஹா அப்படின்னு அத்தனையும் அவருடைய முகத்திலிருந்து வந்தது. அந்த ஒரு சுத்தமான ஒரு சைத்தன்யத்திலிருந்து வந்ததுனால்தான் இவைகளுக்கெல்லாம் ஒரு விசேஷமான ஒரு நிலை. அப்படிப்பட்டதான ஷண்முகா சுப்பிரமணிய சுவாமி எங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும், மனசுக்கு நிறைவை கொடுக்கட்டும். கிரௌ மன்னிவாசே நராயே அதிரூடாக, எப்பொழுது என் மலைக்கு வந்து சேர்ந்தாளோ, மலையை ஏறத்துக்கு வந்து விட்டாளோ, ததா அவே மலையை மட்டும் ஏறல, அவ வாழ்க்கையில வெள்ளி மலையை ஏறிட்டு இருக்கா, மறுபடியும் பிறக்க போறது இல்ல. இது இவ்வப்ருவன், இதை சொல்றதுக்காக கந்த செயலாதிரூடா மலையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கார். சதேவோ முதேமே, அப்படிப்பட்டதான ஸ்வப்ரகாசமான சைத்தன்யம் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கட்டும், மனநிறைவை கொடுக்கட்டும், மனசுல சந்தோஷத்தை உண்டாக்கட்டும். சதா ஏதோ ஒரு க்ஷணம் சத்தியமா இருக்கே சார், எப்பொழுதும் இருக்கு வாழ்க்கையில, எப்பொழுதும் ஒரு துன்பம் வரப்படாது, அப்படி எப்பொழுதும் நிம்மதியாகவே நான் இருக்கணும், இந்த வாழ்நாள் முழுக்க இருக்கணும், கடைசியில பகவானுடைய திருவடியை அடையணும் அப்படின்னு சொல்றதுக்கு சதா ஷண்முகோஸ்து. சாரி, மகம்போதி தீரே மகாபாபஜோரே முனீந்திராதுகூலே சுகந்தக்கிய ஜெயிலே குஹாயம் வசந்தம் ஸ்வபாசாலதந்தம் ஜனாத்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹந்தம். அந்த குஹனை நாங்க ஆசிரயிக்கிறோம், ஸ்ரயாமஹா ஆசிரயிக்கிறோம், அணுகிறோம். அந்த சுப்பிரமணிய சுவாமியை நாங்க அணுகிறோம். சுப்பிரமணிய சுவாமி வெளியில இருந்தா அவருக்கு போய் நமஸ்காரம் பண்ணலாம், அவர் எங்க இருக்காரு? இதயத்துல தான் இருக்கார். இதயத்துல இருக்கக்கூடியதான அவரை நாம் அணுகணும்னு அவரை நினைக்கிறது தான். அவர் எப்படி இருக்கார்? மகம்போதி தீரே, சமுத்திர கரையில இருக்கார். பெரிய ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை கரையில பார்த்துட்டே இருக்கார். சமுத்திரத்தை எதற்காக? இவ்வளவு ஆழமா இருந்த போதிலும் நம்ம கிட்ட வரப்போ ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அதே போல நம்ம சமுத்திரத்துல நம்ம வாழ்க்கையில கட்டங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பகவான் நினைச்ச மாத்திரத்தினால ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக. அதோட இல்ல, மகாபாப சோரே, நமக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான துன்பங்கள்லாம் எதனால சார் வந்திருக்க? பாபத்தினால வந்திருக்கு, தெரியாம பண்ணிவிட்டோம். ஏதோ பண்ற காலத்துல இது ரைட்டு தப்புன்னு தெரியல, அப்பொழுது சந்தோஷம் வேணும், அதுக்காக பாபத்தை பண்ணிவிட்டோம். அது வந்த அன்னைக்கு பார்த்தப்போம் சார், நான் வந்த அன்னைக்கு நம்ம எந்த பாபம் பண்ணினோம்னு தெரியல, எவ்வளவு பண்ணினோம்னு தெரியல, இவ்வளவுதான் துன்பம் போயிடுதா இன்னும் இருக்கா தெரியாம இருக்க அப்படி இருக்கு. ஆனா பகவான் என்ன பண்றார்? கவலைப்படாதீங்களா, என்கிட்ட வந்துட்டேடோ இல்லையா, உங்க இதயத்துக்குள்ள நான் இருக்கேன் என்று நினைத்தேடோ இல்லையா, பாவனை பண்ணினேடோ இல்லையா, உங்க பாபத்தை எல்லாம் திருடி விட்டேன். மகா பாப சோரே, அது என்ன சோரே? திருடிட்டேன், எடுத்துட்டேன், பொசுக்கிட்டேன்னு சொல்லலாமா? திருடி விட்டேன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியாம எடுத்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கலாம், ஓஹோ இவர் எடுத்திருக்க, அது என்ன, அதை வியாபாரம் பண்றாளோ, வேற எங்கேயாவது பண்றாளோ. மனுஷாளுக்கு எல்லா சந்தேகம் எல்லா டவுட்டும் வரும். உங்களுக்கே தெரியாம உங்கள்கிட்ட இருக்கிற பாப்பத்தை எல்லாம் திருடி விட்டேன். மகா பாப சோரே, பாபங்கள் பலவிதம். சில பாவங்களுக்கெல்லாம் பிராயசித்தம் கிடையாது. ஸ்வர்ணத்தையும் சுராபானம் இப்படிப்பட்டதான பாபங்கள். அது பாபம் செஞ்சவனோட சேர்ந்தா இவனுக்கும் அந்த பாபமா? இது பத்தியெல்லாம். ஆனா விவகாரம் என்ன சொல்றது? ஒன்னும் கவலையே படாதீங்களா, என்ன நினைச்சிடோ இல்லையா, எவ்வளவு பாபம் இருந்தாலும் உங்க இதயத்துக்குள்ள உங்களுக்கே தெரியாம எடுத்துவிட்டேன். மகா பாப சோரே, மகத்தான பாபங்கள், அதிபாதகங்கள், மகாபாதகங்கள், இப்படி எல்லாம் இந்த ஆவணி அவட்ட இப்ப சங்கல்பத்துல சொல்றேன் பாருங்க, அத்தனை பாபங்களும் என்கிட்ட நினைச்ச மாத்திரம்தான் நீங்க நினைச்சேன்னா, உங்க இதயத்துல நான் இருக்கேன், இதயத்துலதான் மனசு இருக்கு, அந்த மனசுல மகா பாபம் இருக்கு, அத்தனை பாபங்களும் திருடிவிட்டேன் உங்கள்ட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்னு. மகம்போதி தேரே மகா பாப சோரே முனீந்திர அனுகூலே, யார் மௌனமா இருக்காளோ அவளுக்கு அனுகூலமா இருக்கு. மகர்ஷிகள்லாம் மௌனமா இருக்க, அனாவசியமா பேசுறது இப்ப இந்த பேச்சு தான் ரொம்ப ஜாஸ்தியப்படுது. என்ன பண்றது? கம்யூனிகேஷன் எக்ஸ்பிளோஷன், வெடிச்சுடுத்தான். ஒவ்வொரு நாளும் பாருங்க, புது போன் தயார் பண்ணிருக்கேன், ஸ்மார்ட் 5 வந்திருக்கு, ஐபேட் 5 வந்திருக்கு, என்ன சார் விவகாரம்? எவ்வளவுதான் பேசலான்னு பேச்சுக்கு அளவே இல்லையே. சாஸ்திரம் சொல்றது, அந்யவா சோவி முஞ்சதா அமிர்தேது, அவசியமா இருந்தா பேசப்பா, பேசினா பகவான பத்தி பேசு, பேசினா சாஸ்திரத்தை பத்தி பேசு, மற்றெல்லாம் அனாவசியமான வார்த்தையை பேசாதீங்களா அப்படின்னு சொல்றது. நாம என்ன பேசிட்டு இருக்கோம்? ஒரே கார்ல ஆத்துக்காரி புருஷன் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கா, ஒரே ஒரே சீட்ல தான், முன்னும் பின்னால இல்ல, ஒருத்தருக்கொத்தர் செல்போன்ல பேசுற, என்ன பிரார்த்தம்? அது என்ன தாம்பத்தியம்னு புரியலையே. நேர பேசுறதுக்கு என்ன விவகாரம் என்னமோ தெரியல. எப்ப பாரு அதை நோண்டிட்டே இருக்கா, அதோட டச் போனுங்கிறான். கொஞ்சம் நம்ம யோஜனை பண்ண வேண்டாமா? நமக்கே நன்னா இருக்கா, எடுத்து சொல்ல வேண்டாம், நாமே இது பண்ணலாமா? யோஜனை பண்ணி பாருங்க, இப்படி வேண்டாம், அனாவசியமா பேச வேண்டாம். முனீந்திரானுகூலே, பேசறது நிறுத்தி நீரையானால் அந்த மனுஷனுடைய மனசு சாந்தியா பகவான நினைக்க தோணும். நீங்க பேச பேச பேசும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறேன்? நான் பேசுறது இன்னொருத்தனுக்கு புரியணும் எனக்கூடியதான எண்ணத்துல தானே பேசுறேன். உங்க மனசு என்ன நினைக்கிறது? நான் பேசுறது இன்னொன்னுக்கு புரியணும், அவன் வந்து புரிஞ்சுக்கணும், அவன் திருப்பி எனக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் உங்க மனசு செயல்படுத்துறது. எப்பொழுது நீங்க பேசுறது நிறுத்திவிட்டீங்களோ அப்ப என்ன ஆகும்? மனசுக்கு அந்த வேலை இல்லை. அப்பொழுது மனசு ஏதோ ஒரு வேலை செய்யணும். யார நினைக்கிறது? பகவானை தானா நினைக்கும். ஆகையால் தான் மௌனமா இருங்கோன்னு சொன்னார். பழைய நாள்ல என்ன பண்ணுவா? மௌனமா இருப்ப, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் மௌனம், வியாழக்கிழமைக்கு மௌனம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தா சில பேர், ஞாயிற்றுக்கிழமைக்கு மௌனம் அப்படி இருக்க. இது விவகாரம் பண்ண இப்ப நேரம் போயிடுது, ஒரு மணி நேரம் மௌனம் எல்லாம் போயிடுது, ஒரு மணி நேரம் ஜபம் பண்றது, காயத்ரி ஜபம் ஒரு மணி நேரம் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு இருந்தா அதெல்லாம் போயிடுது விவகாரம் முழுக்க. ஏன்னா சம்பிரதாயத்திலேயே பெரியவா அனுஷ்டானம் பண்ணினாங்கன்னு சின்னவாளுக்கு தெரியும், பவாளம் பண்றதுல வாளுக்கு தெரியல. இந்த மௌனம்ங்கிறது ரொம்ப பலம். முனி நாமப்யம் வியாசா பகவான் சொல்றார் பாருங்க, முனிகளுக்குள்ள நான் வியாசாச்சாரியரா இருந்தேன், பேசவே மாட்டான். எப்பொழுதும் பகவான் பத்தி நினைச்சுன்ற 18 மகாபுராணங்கள், 18 உபபுராணங்கள், மகாபாரதம், ஸ்காந்தம் இவைகள்லாம் எழுதினார்கள். எவ்வளவு ஒரு மௌனமா, எவ்வளவு டீப் திங்கிங் இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முனிந்திரான் போலே அவளுக்கு வேண்டியதான அத்தனையும் அனுகூலமா பண்ணிட்டு இருப்பார். ஆகையால் நாமும் பேசுறதை நிறுத்தி பகவான தியானம் பண்ணுமேனால் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பார். முனிந்திரான் போலே சுகந்த கேசையிலே, அவருக்குன்னு ஒரு மலை இருக்கு கிரௌஞ்ச மலை, அந்த சுகந்தாக்கியதையிலே குஹாயம் வசந்தம், ஏதோ மலையில குஹையில இருக்கல்ல, நம்ம இதய குஹையிலே இருக்கார். குஹாயம் வசந்தம் ஸ்வபாசா லசந்தம், தன்னுடைய ஒளியினாலேயே பிரகாசிச்சுட்டு இருக்கார். அவரை ஒழிக்க மற்றொரு ஒளி தேவையில்லை. தீபத்தை ஒழிக்கிறதுக்காக இன்னொரு தீபம் வேணுமா? வேண்டாம். தீபம் மற்ற எல்லா பதார்த்தையும் ஒழிக்கிறது, அதே போல தான் இருக்கிறதையும் காட்டி கொடுக்கறது. அதே போலயே பகவான் என்ன பண்ணிருக்கார், சாந்தோக்கிய உபநிஷத்தை சொல்லும் பொழுது அவர் எங்கே சார் இருக்கார், ஸ்வே மஹிம்னி அதவா ந மஹிம்னி, அவர் தன் மகிமிலேயே தான் இருக்கார். அது எப்படி முடியும்? அவருக்கு இன்னொரு சப்போர்ட் இல்ல, அவர் தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட், எல்லாரையும் காப்பாத்துண்டு அவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்களா. அதே போல ஸ்வபாசால சந்தம் அவர் என்ன பண்றார், ஜனார்த்திம் ஹரந்தம், மனுஷியாளுடைய ஆர்த்தி கவலை இத போக்கிறது தான் அவருக்கு முக்கியமான காரியம். எப்பொழுதும் அவர் எதுல ஈடுபட்டு இருக்கார், ஜனங்கள் இருக்காளே அவளுடைய கவலை போகணும், அவ சௌக்கியமா இருக்கணும். மனுஷியனுக்கு கவலையானது அவனையே சாப்பிடுறது சார். மனுஷியனுக்கு மனசுல கவலை வந்தா அந்த மனசுக்கு அந்த கவலை என்ன பண்றது, மனுஷியனுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்கிறது, அதனால இடிஞ்சு விழுந்துடுறான். வயசான பிறகு மனுஷனுக்கு கவலை ஜாஸ்தியா இருந்து பார்த்தீங்களோ, நியாயமா குறையணும், ஏன்டா எல்லாத்தையும் விட்டுருக்கா, பகவான் இருக்கார் காப்பாத்துறதுக்கு, குழந்தைகளோ அவா சொன்ன பேச்சு கேட்கல, இவா சொன்ன பேச்சு நீங்க இஷ்டமா நடந்துக்கல, யார் யார் இஷ்டமா நடந்துக்கணும். நீங்க பகவானை தியானம் பண்ண ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா உங்க வழிக்கு ஓடி வருவா. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், இன்னொருத்தர் மேல தப்பு சொல்ல வேண்டாம், நம்ம பகவான் ஆசிரியம் சுவாமாஸ்ரிதாக்யாஸ்ரயதாம் பிரயாந்தி. நீங்க அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணா, சுப்பிரமணிய சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணா, உங்களுக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு 1000 பேர் வருவா. நாம அங்கே பண்றது இல்லையே, எங்கேயும் ஏதோ போயிட்டு ஏதோ வேடிக்கைன்னா பார்த்துட்டு இருக்கோம், அப்படி இருக்க வேண்டாம். அதனால ஸ்வபாசால சந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம், மனுஷியாளுடைய கவலையை போக்கி கொண்டே இருக்கார். ஹரந்தம் பிரசன்ட் கண்டினியூஸ், நினைக்க நினைக்க மனசுல இருக்க கூடியதான பாபத்தினால எந்த துன்பம் வந்தாலும் அத்தனை ஆர்த்தியும் அத்தனை துன்பத்தையும் போக்கிண்டே இருக்கார். ஸ்ரயாமோ குஹந்தம், அப்படிப்பட்டதான சுப்பிரமணிய சுவாமியை நாங்க ஆசிரிப்போம். அப்படி மகம்போதி தேரே மகாபாபோரே முனிந்திரானு கூலே சுகந்த கேசையிலே குஹாயம் வசந்தம் சுபாசாலசந்தம் ஜனார்த்தி ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹந்தம் அப்படின்னு இன்னைக்கு நான் ஸ்லோகமாச்சு மேல்பாகம்.